அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்களோடு அந்த மனிதன் இருப்பார். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் போரிலே மடிந்தவர்கள், இறைவனுடைய பாதையிலே தன் உயிரை தியாகம் செய்தவர்கள், தன்னுடைய உடமையை தியாகம் செய்தவர்கள் சுஹதாக்கள். கடைசியாக சொன்னான் சாலிஹி. இந்த நாலு கூட்டத்தாரும் தான் அருளுக்கு உரித்தானவர்கள். அந்த அருளுக்கு உரித்தானவர்களை வேறொரு இடத்திலே சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், அவர்களுடைய பாதை உங்களுடைய பாதையாகட்டும் தான். அதுதான் சிராத்தல் லதீன, அதுதான் உங்களுக்கு பாதை. நேரான வழினா எதுங்க? இதுதான் நேரான வழி அப்படின்னு சொல்லிதான். இப்ப அதே மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. முரூருக்கு போனீங்கன்னா தெரியும், முரூர் புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்ப என்ன, ஒரு அரபி தன்னுடைய மனைவியோடு மனைவி குழந்தையை கையில வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போர்டு. அப்புறம் என்ன செய்யறாரு, அவர் கார்ல போறது மாதிரி ஒரு போர்டு. அப்புறம் அவருடைய ஃபாஸ்ட் ரொம்ப ஓவரா போயிட்டாரு. அடுத்த வருஷம் அந்த பிள்ளையும் அம்மா மட்டும் நிக்கிறாங்க அழுதுகிட்டு. இப்ப இப்படி ஒரு போர்டு வச்சிருக்காங்க, இது எந்த படம் என்னத்தை விளக்குது? இப்படி வேகமா போனா உன் குடும்பத்தாருக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும், நீ போய் சேர்ந்துருவ, உன்னை மேலோகத்துக்கு அனுப்பிடுவான், மரியாதை அப்படின்னு சொல்லி. அப்ப இத ஒரு விஷயம் செய்யலாம், அதாவது நீ இப்படி செய்ய அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம், நீ வேகமா போவாதையா அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா அங்க அவங்க அப்படி செய்யல. ஒரு போட்டா வச்சா குடும்பத்தோட, இன்னொரு போட்டா வேகமா போறது மாதிரி, மூணாவது போட்டா யாருமே இல்லாத மாதிரி, மனைவியும் மக்களும் மட்டும்தான். இப்ப இதுல ரெண்டு விதமான கருத்துக்களை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். ஒன்னாவது நெகட்டிவ், ரெண்டாவது பாசிட்டிவ். ஒன்னாவது முதல்ல சொன்னது பாசிட்டிவ், ரெண்டாவது சொன்னது நெகட்டிவ். முதல்ல சொல்றாங்க, நீ நல்லா இருப்ப, இப்படி குடும்பத்தோட வளமா இருப்ப, ஆனா வேகமா போனா உன்னுடைய பாசிட்டிவ் ஏரியாலாம் நெகட்டிவா போயிடும், ஒண்ணு நீ அங்க வாழ்வதற்கு இருக்க மாட்டாய். அப்ப ரெண்டு கருத்தை சொல்லுகிற போது மனிதனுக்கு ரொம்ப தெளிவாகுது. ஒரு மனுஷன் ஸ்கூல்ல கூட வாத்தியார் நடத்தும் போது சொல்லுவாரு, ஏதாவது ஒரு கிராமர் சொல்லி கொடுக்கிறாருன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அப்பா இப்படி நடக்கணும், வள்ளுவர் சொல்றாரு இப்படி நடக்கணும்னு சொல்லி போட்டு திரும்ப சொல்லுவாரு, இப்படிப்பட்ட கெட்ட பிள்ளையாக இருக்க கூடாது. நல்ல வழியும் சொல்லியாச்சு, கெட்ட வழியும் சொல்லியாச்சு, அப்ப எதை வேண்டாலும் எடுத்துக்கலாம். அப்ப இது சொல்லப்படுவது எதற்கு? மனிதனுடைய இயற்கை அப்படி, மனிதனுடைய இயற்கை. ரப்பல் ஆலமீன் நிறைய இடத்துல சொல்றான், இப்படி செய், அகீமுஸ் ஸலா வஆதுஸ் ஸகா, அதே மாதிரி அப்படி செய், இப்படி செய், அமல் செய், எனக்கு வழிபடு, ரசூலுக்கு வழிபடு, நல்லவர்களுக்கு வழிபடு, இப்படிலாம் சொல்ற அல்லாஹ் திடீர்னு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நீ சிலைகளுக்கு முன்னால் உன்னுடைய தலையை சாய்க்காதே. இவ்வளவு நேரம் பாசிட்டிவ்ல பேசிட்டு வந்த அல்லாஹ் திடீர்னு நெகட்டிவ்க்கு மாறிடுவான். நீ ஷிர்க் செய்யாதே, நீ அப்படி செய்யாதே, நீ மது அருந்தாதே, நீ பன்றியின் மாமிசத்தை சாப்பிடாதே, இப்படி எல்லாம் திடீர்னு வட்டியை வாங்காதே, ஜக்காத்தை குடுன்னு சொன்னால வட்டியை வாங்காதேங்கிறார். இப்படிதான் குர்ஆனினுடைய பாஷை சமுதாயத்திற்கு பேசுகிறது. என்ன, மனிதனிடத்தில இரண்டு வகையான ரத்தம் ஓடுகிறது, ஒன்று பாசிட்டிவ் திங்கிங், ரெண்டாவது நெகட்டிவ் திங்கிங். இந்த ரெண்டையும் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே காட்டுகிறான், மனிதனே நீ விளங்கிக்கொள், சிராத்தே முஸ்தகீம் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் பாதையும் இருக்கிறது, நெகட்டிவ் பாதையும் இருக்கிறது. பாசிட்டிவ் பாதை எது? நான் முன்னே சொன்னேனே, அந்த நாலு பேர்கள் தடம் பதித்தார்களே அந்த பாதை தான் பாசிட்டிவ் பாதை. அது இல்லாம இன்னொரு பாதையும் இருக்கிறது, அது எது? உனக்கு முன்னால் நடந்து முடித்து விட்ட ரெண்டு கூட்டம், யார் கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது நீ கோபம் கொண்டிருக்கிறாயோ அந்த வழியும் அல்ல, வல்லல்லாஹின் வழிகட்டவர்களினுடைய வழியும் அல்ல. இப்ப இந்த வழி உனக்கு ஆகாதப்பா, முன்னால் சொன்ன வழிதான் உனக்கு ஆகும்னு சொல்றான். இப்ப அல்லாஹு தஆலா ஒரே ஆயத்துல பக்கத்துல பக்கத்துல சொல்லும் போது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை சாதாரணமாக புகுத்துகிறார். இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல ஏகத்துவம் பதிந்திருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. முதல்ல அல்லாஹுவை விளங்கி விட்டீர்கள், அல்லாஹுவை வழிபட ஆரம்பித்து விட்டீர்கள், அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். இந்த சூரத்தில் பாத்தியால சொல்லி முடித்த அல்லாஹ் சொல்றான், அதற்கு பின்னே எந்தெந்த ஏகத்துவ கருத்துக்கள் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆட்சி கொண்டு பீடநடை போட வேண்டுமோ அந்த கருத்துக்களை முத்தாய்ப்பாக ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் உங்களுடைய மனோநிலைகளை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா சொல்றான், வழிபடுகிறாரோ அழகி அவர் நபிமார்களோடு இருப்பார், அதே போன்று சுஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார், சித்தீகீன்களோடு இருப்பார். இப்ப வழி நமக்கு கிடைச்சு போச்சுங்க, நம்ம சிராத்தல்ல இஹ்தினஸ் சிராத்தல்ல கேட்டு முடிச்சாச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், நாலு பேருக்கு அந்த வழி இருக்கு, நாலு பேருக்கு அந்த வழி இருக்கு, யார்கிட்ட போய் அந்த வழியை நீ வாங்கிக்கிறையோ, யார்கிட்ட வேண்டாலும் நீ போய் வாங்கிக்கலாம், நான் அட்ரஸ் கொடுத்துறேன் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா அட்ரஸ் கொடுக்குறான். ஒரு ஊர்ல ஒரு மனுஷர் வெளியூர்ல இருந்து வர்ற பக்கத்து கிராமம், அந்த காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போவோம். போய்கிட்டே இருக்கும்போது பாக்குறாரு, எதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கேட்டார், நான் அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போகணும், எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மைல் இருக்குமா, 2 மைல் இருக்குமா, எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியலையேன்னு கேட்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து அபுதாபி போறவர் இன்டர்சேஞ்ச விட்டுட்டார், அல்ல அபுதாபில இருந்து வர்றவர் இடையில இன்டர்சேஞ்ச விட்டுட்டார், என்ன கதி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அப்படி வரும்போது இன்டர்சேஞ்ச் மாறியாச்சு, ஹத்தா போய்கிட்டு இருக்கு வண்டி. ஒரு தடவை யாரோ கூட்டிட்டு போனாங்க, வந்துட்டு தான் வழி தெரியல, இன்னொரு இடத்துல ரோட்டை பிடிச்சிட்டா போயிட்டே இருக்கு. சரி, ஹத்தா ரோடு போதுன்னு உறுதியா பண்ணியாச்சு, இப்ப அடுத்து அந்த ரோட்டுக்கு வரணுமே அப்படின்னு சொன்னா ஒன்னும் வழி கிடையாது, அடுத்த ஏரி எப்படி அந்த சைட்ல வரணுமே, அது பாட்டு கிலோமீட்டர் கணக்குல போகுது, போய் அங்க திரும்பி அப்புறம் தான் வருது. அப்ப அது போனது தூரம் திரும்ப அங்கேருந்து வந்து இந்த ரோட்டை பிடிச்சி வர்றதுக்குள்ள ஓரளவு நம்ம யோசிச்ச டயத்தை விட கூட 1-2 மணி ஆயிடுச்சு இரவுல. அப்ப இந்த சாதாரண ஒரு இது 1008 போர்டு வச்சிருக்கான், இந்த காலத்துல நம்ம தெரியாம கொஞ்சம் தடுமாறினோம்னா எங்கேயோ போகுது. அப்ப அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அவர் வந்து கேட்கிறார், நான் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும், இங்கிருந்து எவ்வளவு தூரம் நான் நடந்து போகணும்னாரு. அப்ப அவரு சொன்னாரு, ஒரு மணி நேரத்துல நீ அங்க போய் சேர்ந்துடலாம், ஆனாலும் ஒரு சந்தேகம், அந்த ஒரு போற வழியில ஒரு சாமியார் ஒருத்தர் அங்கே உட்கார்ந்து இருப்பாரு, கோயில உட்கார்ந்து இருப்பாரு, அவர்த்த போய் கேளுங்க, தான் சொல்லிடுவாரு உங்களுக்கு, எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, அதற்கு தன்னைக்கு சொன்னா நினைக்கிறேன், இந்த மெட்ராஸ்ல வழி கேட்கறது, மெட்ராஸ்ல போய் யார்ட்டையாவது வழி கேட்டு பாருங்க, ஸ்ட்ரைட் ரைட் அண்ட் தென் லெப்ட் அப்படிமா முடிஞ்சு போச்சு. இவர் அங்க போனாருன்னா அப்ப சொல்லுவான், ஏன்டா இந்த சைட்ல வந்த, திரும்பி இங்க இருந்து போய் ரைட் எடுத்து திரும்ப லெப்ட்ல போமா, இவன் எங்க இருந்து வந்தாலும் அங்கே திரும்ப வந்துருவான். அப்புறம் இன்னொருத்தன்ட்ட கேட்பான், இன்னொருத்தன் சொல்லுவான், நேர போய் இந்த சைடு லெப்ட்ல திரும்ப வந்துருமா. அப்புறம் இவன் கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒருத்தன் வழி தேட ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, நைட்டு வரையும் மெட்ராஸ்ல வழி தேடிக்கிட்டே இருக்கான், அந்த ரோட்ல உள்ளவனுக்கே வழி தெரியாது. ஒரு தடவை ஒரு இடத்துல மெட்ராஸ்ல ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன், அப்ப ஒரு கேஸ் கம்பெனிக்கார வந்து கேட்டா, இந்த வீட்டு அட்ரஸ் எங்க இருக்கு, கேஸ் வந்திருக்கு போடணும், புதுசா வந்திருக்கா வாங்கி. அந்த நண்பர் வேமப்படுத்தாரு, இப்படி ஒருத்தருமே இங்க இல்லீங்களேங்க என்ன ஒருத்தர். நான் கேட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியுமா எத்தனை வருஷம் வாங்கிருக்கீங்க, இதற்கு பிறந்ததுலே இந்த ஏரியால தான் இருக்கேன், 7 மந்த்ஸ் தான். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, கேஸ் கம்பெனிக்காரு, அப்படியா இந்த ஏரியா தான் சொன்னாங்க, சரி இருந்தாலும் நான் கேட்டு வரேன்னு அப்படியே நடந்துட்டார். இன்னும் கொஞ்சம் தூரத்துல போய் ஒருத்தர் கேட்டாரு, அங்க உள்ள என்ன செஞ்சா வாங்கி பார்த்துட்டு, அந்த 2 பேர் பேசிக்கி நிக்கிறாங்கல்ல அந்த சிந்தில தான் அவங்க ஓடுனான். இப்ப அவன் திரும்ப வந்தான், வந்து பாய் இந்த ஏரியாலதான் விட்டு, இல்லவே இல்லைங்க, சரி நீங்க 2 பேரும் போங்க, நான் வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன், உள்ள சந்துக்குள்ள பூந்துட்டான். பூந்து கடைசியில போய் அங்க தேடி கீடி வீட்டுல கேஸ டெலிவரி பண்ணியாச்சு, பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தான், என்னப்பா வீடு கிடைச்சிருச்சா, கேஸ் டப்பாவை காணுனாரு. ஆமா கிடைச்சிருச்சு, எந்த வீடு அப்படின்னாரு, அந்த ஆருக்குல்ல பச்சை கலர், அது மாடியில தான், பச்சை கலர் வீடு நண்பரோட வீடு. எனக்கு மண்டை சுத்திருச்சு, இப்படித்தான் நிறைய பேர் மெட்ராஸ்ல வழி தேடிக்கிட்டு இருக்குது, வழி கொடுக்குது. இப்ப நேர வந்து அந்த சாமியார்ட்ட போய் கேளியா, அவருக்கு நல்லா தெரியும்தான், இருந்தாலும் அங்கேருந்து வந்தோம் பேத்து விறுவிறுத்து எவ்வளவு தூரம் நடந்தான்னு தெரியல. அங்கேருந்து வந்து கேட்டான், ஐயா இங்கிருந்து இந்த பக்கத்துல உள்ள பட்டி கிராமத்துக்கு போகணும், அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சாமியார் இப்படி உட்கார்ந்து இருந்தாரு, ஐயா உங்கள்ட்ட தான் கேட்குறாங்க, எங்க இருக்கிய தவத்தில் உச்சத்துக்கு வீட்டிலோ, உங்கள்ட்ட தான் கேட்குறேன், இந்த பக்கத்தில் பட்டிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பிசாம உட்கார்ந்தார், சரி இவர் ஏதோ ஒரு பெரிய ஜபத்தினுடைய உச்சத்தில் இருக்கார் போலுக்கு அப்படின்ட்டு அந்த பையன் என்ன செஞ்சான், வழி கேட்டு வந்த கூவத்தை இல்லாதில்லாம் தயவு செஞ்சு திரும்பாதீங்க என் கவனம் திரும்ப. அப்போ வழி கேட்டு வந்தவன் என்ன செஞ்சான், கொஞ்சம் தூரம் நடந்தான். சரி இவர்த்த கேட்டு பிரயோஜனம் உள்ள போலுக்கு, இப்ப உள்ள தமிழ்நாட்டு சாமியார் பாரு தான் இவரு சாமியார் போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டான். வாயை திறக்க மொபைல் அப்ப நடந்து போயிட்டாரு. போய் ஒரு 10 அடி போன உடனே சாமியார் என்ன பண்ணார், கை தட்டினாரு, கை தட்டி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவன் திரும்ப வந்தான், இங்க இருந்து போறது கரெக்டா 45 நிமிஷம் ஆகும்னாரு. யோ உனக்கு என்ன ஆச்சு, நான் தான் வந்து 7 தடவை கேட்டேன் முன்னாடி நின்றுக்கிட்டு, மௌன சாமியார் மாதிரி மௌன மடம் மாதிரி அப்படியே உட்காந்துருந்த, இப்ப என்ன போனவனை திரும்ப கூப்பிட்டு 45 நிமிஷம் ஆகுங்கிற, நல்லா இருக்கா இல்ல கலண்டிருச்சா? போனவன் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு போனா, நீ 45 நிமிஷம்ங்கிறியன்னாரு. அப்ப அவர் சொன்னார் அந்த இடத்துல, நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அந்த சாமியார் சொல்றாரு, அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, அதாவது வேகமா நீ நடந்த அப்படின்னு சொன்னா அரை மணி நேரத்துல போயிட முடியும், கொஞ்சம் அப்படி மெது மெதுவா நடந்த அப்படின்னு சொன்னா 45 நிமிஷத்துல போய முடியும். ரொம்ப ஆமமாய் நடந்து போனா ஒரு மணி நேரம் ஆகும். அதனால நீ எப்படி நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது, உன்னை நடக்க விட்டேன், நீ போறது 45 நிமிஷத்துல போயிடு. அப்ப இது எந்த பேச்சு? அறிவார்ந்த பேச்சு. ஒருத்தனை விளங்கி அப்படியே மானிட்டர் பண்ணி சொல்றது. அப்ப இதத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், மனிதனுக்கு இப்படி சொல்லிட்டா உடனே விளங்காது, அவன் போற ரூட்டு வேறையாயிரும். அட போப்பா அந்த சிராத்தே முஸ்தகீம்லன்னா அவன் ஒரு கயிறை புடிச்சுக்குவான், போய்கிட்டே இருப்பான். நம்ம இந்த கருத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் செய்யும் போது ஒட்டுமொத்தமா எல்லாரும் தப்பா தான் அர்த்தம் செய்வாங்க. இது ஆனா எல்லா கூட்டத்திலையும் பேசுவாங்க, அரசியல் கட்சியும் பேசுவான், உலமாக்களும் பேசுவாங்க, பள்ளியாசல்லையும் பேசுவாங்க, மெம்பர்லையும் பேசுவாங்க, மெஹராபுலையும் பேசுவாங்க, தெருமுனையிலையும் பேசுவாங்க, பொதுக்கூட்டத்திலையும் பேசுவாங்க, பார்லிமெண்ட்லையும் பேசுவாங்க. ஆனா அந்த ஆயத்துக்கு தப்பா தான் அர்த்தம் செய்வாங்க. என்ன ஆயத்துங்க அது? அப்படி ஒற்றுமை எண்ணும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல அப்படி அர்த்தமே கிடையாது, தப்பு. அப்ப என்ன அது? இதுவரை நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தது தப்பா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடம் சொல்லுகிறது, வஅத்தசிமு பிஹபலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமைன்னு சொன்னா 1000 பேர் இருக்கான். இன்னைக்கு நம்மால சொல்றான், நானும் தான், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, நீனும் வா, நம்ம சேர்ந்துக்கோ, நம்ம எல்லாம் ஒரு குரூப்யா. இன்னைக்கு தான் குரூப்புக்கு பஞ்சமே இல்லையே, நாங்க ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு குரூப், டெய்லி காலையில வந்து டீ குடிக்க வந்தா அது ஒரு குரூப், டெய்லி காலையில சாப்பிட போனா அது ஒரு குரூப், ஆபீஸ்ல இருந்தா அது ஒரு குரூப், இன்னைக்கு எங்க போனாலும் அங்கங்க ஒரு, நம்ம தான், நம்ம யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலம். இப்ப இவங்க இவங்க குரூப் வச்சுக்கிட்டு இவங்க சொல்றாங்க நாங்க தான்யா சரி அப்படின்னா, இதுல சரியில்லாத ஆளியாரு, சரியா இருக்க ஆளியாரு, யாருக்கும் தெரியாது. அப்ப ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் மேடையில நின்னுகிட்டு நாங்க தான்யா ஒற்றுமை, எல்லாரும் வாங்கினா ஒருத்தரும் போக மாட்டான், அந்த கூட்டம் அவனுக்கு போகும், இந்த கூட்டம் இவன். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கா தப்பான அர்த்தம்? அல்லாஹ்வினுடைய வார்த்தை சரி, இவன் புரிந்து கொண்ட விதம் தப்பு. என்ன சொல்றான்? அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் ஒன்னா கூடியிரு, அதுக்கு மேல உனக்கு பிரிஞ்சு போறதுக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் போதும், அந்த இடத்துல உடனே வந்து மண்டைய கீழே இறக்கி உட்கார்ந்துரு, வேற உனக்கு வேற வேலை கிடையாது, போயா, அவர் என்னையா, அவர் எப்படியான்னு கேட்காத. என்ன என் பேரை சொல்றான், யார் பேர, என் பேரை சொல்றான், மரியாதை அப்படிங்கிறான். அப்ப அதே மாதிரி தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நல்லா சொல்றான், 4 பேருடைய அட்ரஸ் நான் தர்றேன், அவங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்க தான் சிராத்தே முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா விரிதொரு ஆயத்திலே சொல்லுகிற போது, சுஹதாக்கள் என்றும், அதே போன்று சித்தீகங்கள் என்றும், அதே போன்று சாலிஹீன்கள் என்றும், நபிமார்கள் என்றும் 4 கேட்டகரியா பிரிச்சு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப இந்த விளக்கம் எப்படி இருக்கட்டும், ரெண்டாவது இதை பத்தி பின்னாடி சொல்லுவோம். அதுல அல்லாஹ் தஆலா சொன்னா, கைரில் மக்தூபி அலைஹிம், அவர்கள் அந்த வழி இருக்கிறதே உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானோர் வழியும் அல்ல, நேர் வழி தவறியோர் வழியும் அல்ல. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது என்னன்னு சொன்னா, திருக்குறானினுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு தஃசீர் எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானோர் வழியும் அல்லன்னா அது யாருன்னா, யகூதிகள். யகூதிகள் என்று இருக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல இடத்துல சொல்றான், இவர்கள் மீது நாம் கோபப்பட்டோம். திருக்குறானினுடைய பல்வேறு வசனங்கள் சொல்லுகிறது, அதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், துரிபத் அலைஹிம் தில்லத்து வல் மஸ்கனா வபாஉ பிகதபி மின் அல்லாஹ் ذلك بانهم يكفرون بآيات الله ويقتلون الانبياء بغير الحق. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வறுமை இழிவு என்ற ரெண்டை கொண்டு அடித்தான். யாருக்கு? யகூதிகளுக்கு. ரெண்டு விஷயம் நடக்குது, ஒன்னாவது வறுமை, இரண்டாவது இழிவு. இது ரெண்டையும் கொண்டு அல்லாஹு தஆலா அவர்கள் மீது போர்த்தி விட்டான். அப்போ சொல்லிட்டு சொல்றான், துரிபத் அலைஹிம் ஸில்லத் வல் மஸ்கனா வபாஉ பிகதபின் மின் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். ذلك بانهم, இது ஏனென்று சொன்னால், அவர்கள் பொய்ப்பித்ததனாலும், நபிமார்களை கொன்றதாலும். இப்ப இந்த வேலையை கோபத்திற்கு உரித்தானது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபிமார்களை கொன்றார்கள். இப்ப தப்சீர்ல நாம பார்க்கும் போது இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, அதாவது ஹக்கு அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஹக்கு வந்துச்சு, ஆனாலும் என்ன செய்தான், என்னையா ஹக்கு, ஓய்யா நான் சொல்ற கருத்து தான் சரி அப்படின்னா, ஹக்கெல்லாம் கொண்டு போய் ஓரம் கட்டிவை, நான் சொல்ற கருத்து தான் சரி, ஹக்காது இருக்காது. உன்னை நபி எந்திரிச்சு சொன்னாரு, அப்பா நீ சொல்ற கருத்து சொல்றதுக்கு இங்க ஒன்னும் சுதந்திரம் கிடையாது, உன்னுடைய நாட்டுல வேண்டாம் சுதந்திரம் இருக்கலாம், இந்திய திருநாடு சுதந்திர நாடு, அதுவும் வாய் சுதந்திரம் ஓவரு, பேச்சு சுதந்திரம் ஓவரு, அதாவது அங்க இருக்கிற அதாவது மாநகராட்சி சாக்கடை மாதிரி எவன் வாயை திறந்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கும், அதேவன் பேசுவாங்க, அவன் ஒன்ன சொல்லி அவன் ஒன்ன சொல்லுவான், இவன் ஒன்ன சொல்லி இவன் சொல்லுவான், யாரும் எதுவும் பேச முடியுமா? ஒரு ஒரு சங்கம் சொல்லும், யாரும் இந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்து பேசக்கூடாது, நாளைக்கு போய் உட்காந்து ஒருத்தன் பேசுவான், பேசிட்டு அவங்கள கேட்கறதுக்கு எனக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்டு, இது என்னுடைய பேச்சுரிமை, இந்தியாவில் பேச்சுரிமை, அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அது பேச்சுரிமை அவர்கள் வாயை திறந்தா கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த இடம், இந்த இடம் இருக்கிறது, இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சானா, நபியே உட்காருங்க, நபியே உட்காருங்க, என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிய, மரியாதையா இருங்க, வெட்டிடுவேன், நீங்க யாரும் பயந்துறாரு அப்படின்னு சொன்னான். அப்ப நபியுல்லா கேட்கல, வெட்டிட்டான். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, ஹக்கு வந்துச்சு, ஹக்குன்னு தெரியும், தெரிஞ்சும் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நபிமார்களை வெட்டினார்கள், கித்தாவை புடிச்சுக்கிட்டான். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், இவங்க கித்தாவை புடிச்சுக்கிட்டாங்க, யகூதிகள் என்ன செஞ்சாங்க, வேதத்தை நல்லா இறுக்கி புடிச்சுக்கிட்டு நபிமார்களை கொன்றார்கள், நபிமார்கள் தூக்கிடுறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலம், அது நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல, வலந்தாலின்னா என்ன, நேர் வழிகட்டவர்கள், வழிகட்டவர், வழிகட்டவர்கள்னா இதுக்கு யாரு தஃப்சீல் எழுதுறாங்க, அவர்கள் நசாராக்கள். ஏ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்னால் அவர்களிடத்துல ஹக்கு வந்துச்சு, இருந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா, மடத்தனமா ஒரு கருத்தை பின்பற்றிட்டு போனான், மடத்தனமா, அப்படி தஃப்சீல் எழுதப்படுது, மடத்தனமா ஒரு கருத்தை பின்பற்றிட்டு போனா அது கொண்டு போய் அவனை வலாலத்துல விட்டுருச்சு. அதனால அவன் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இத சொல்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லா. இவன் என்ன செஞ்சான், வந்த கிதாபை தூக்கி போட்டான், தூக்கி போட்டுட்டு சொன்னா, இத்தஹது அர்பாபஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லா, அதாவது தங்களுடைய பாதிரிமார்களை ரசூலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஈசா அலை இஸ்லாம் வந்து அவங்க ஒன்னே சொன்னா, நீங்க தாங்க நபியினுடைய, அதாவது அல்லாஹுவினுடைய குமாரர், அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈசாவை அல்லாஹுவினுடைய குமாரர்னா, வேதத்தை தூக்கி போட்டான், போட்டு வேணா நபியை புடிச்சுக்கிட்டான், அவளுக்கு டைம் பிடிச்சி இன்னைக்கு வரையும் தொழுதுகிட்டு இருக்கான். அப்ப இப்ப இந்த ரெண்டு கருத்தையும் சொல்லி அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் நாடுகிறான், இந்த ரெண்டு கூட்டத்தாரை போன்றும் உங்களுக்கு ஒரு கூட்டம் கிடையாது, இப்படி போறதுக்கு உரிமை கிடையாது, இது இந்த ரெண்டு கூட்டமும் இல்லாமல் மேலே இருக்கிற கூட்டம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னும் தஃப்சீர்ல விளக்கமா எழுதும் போது எழுதுறாங்க, முதல்ல சொன்ன அல்லாஹு தஆலா கைரி மக்தூபி அலைஹிம், அது கோபத்திற்குள்ளானோர் வழியும் அல்ல, ஏன் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது வழிகட்டவர்கள். முதல் கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கு கோபத்தை கலப்பதற்கே ரொம்ப மோசமான ஒரு விஷயம், ஏன் அப்படின்னு சொன்னா, நபிமார்களை வெட்டினார்கள், அது அல்லாஹுக்கு பிடிக்காது. அப்ப அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணும் போது அல்லாஹு தஆலா கோபப்பட்டான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், அதாவது கோபம் அல்லாஹினுடைய கோபத்தோடு இன்னும் கோபம் சேர்ந்தது அப்படின்னு யகூதிகளை பத்தி சொல்லும் போது சொல்றான். அப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு இழிவு தான் என்றும் உண்டானது, இழிவு தான். ஆனா இன்னைக்கு யகூதிகள் எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம கேட்கலாம், அது தனி சப்ஜெக்ட், அதை தனியா ஒரு நாள் சொல்லணும், யகூதிகள் ஏன் நல்லா இருக்கான், ஆயத்தி ஏன் இப்படி சொல்லிச்சு, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள விளக்கம் என்னன்னு அது தனியா பேசணும். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த ரெண்டு கூட்டத்தாரும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சொல்லிட்டு மேல சொன்னா, நீங்கள் நாலு பேரை பின்பற்ற வேண்டும், அவர்கள் நபிமார்கள், சுஹதாக்கள், அதே போன்ற சாலிஹீன்கள், இந்த நாலு கூட்டத்தாரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னா, நீங்க நாலு கூட்டத்தாரை பின்பற்ற வேண்டும், நாலு பேரை. ஆனா பின்னாடி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அவங்க அல்லாஹு தஆலாவினுடைய கோபத்துக்குள்ளானவங்க, ரெண்டாவது வழிகட்டவங்க. வழிகட்டவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா திருக்குறானிலே குறிப்பிடுகிறான், வழிகேடு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்கு நேற்று சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு ஆத்மாவினுடைய பாவ சுமையை இன்னொரு ஆத்மா ஒரு காலம் சுமக்க முடியாது, நன்மையை சுமக்கலாம், நன்மை, நான் ஒரு நன்மை செஞ்சு விட்டுட்டு போனேன்னா பின்னாடி வரவர் இன்னும் அதுல செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னா நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும். இல்ல எனக்கு முன்னாடி போய் சேர்ந்த என்னுடைய தகப்பனாருக்கா வேண்டி நான் ஹஜ்ஜி செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நன்மை போய் சேரும். ஆனா ஒருத்தர் பலாலத்தை விட்டுட்டு போனார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய பாவ சுமை இன்னொருத்தர் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல இருக்கு. ஆனா அல்லாஹு தஆலா இந்த விஷயத்துல மட்டும் அதை உடச்சிட்டான். எந்த விஷயத்துலங்க, பொதுவா நீங்களே சொல்லுங்களேன், நான் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டார், ஜினா செஞ்சுட்டார், ஜினா செஞ்சு முடிச்சோட இன்னொருத்தர் பிடிச்சி வெட்டுறோம், ஏத்துக்க முடியுமா? ஏன் ஜினா செஞ்சவர் அவரு, ஏன் இவரை வெட்டுறீங்க? அவர் பாவம், எப்படி இவர் மேல உரிமையே கிடையாது? அப்ப ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறான், அவர்களுடைய பாவ சுமையை முழுசா சுமப்பான். வலாலத்துல இருந்ததுனால சுமந்ததோடு மட்டுமல்ல, அதோடு சேர்த்து யுதில்லூனஹும், யாரை இவன் வழிகெடுத்தானோ அவர்களுடைய பாவை சுமையை இவளுக்கு தான். சகோதரர்களே, உன்ன புரிஞ்சுக்கணும், ஏதோ உன்ன நல்லதை செய்யறோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்க கூடாது. ஏதோ ஒன்றை நல்லதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு எங்கேயோ போய் மாட்டி விடக் கூடாது. என்னத்த அதெல்லாம் நாங்க விளங்கினது தாங்க அப்படின்ட்டு நீங்க போய் போய் அந்த கருத்து மாற்றமாக இருந்தால், நீ செய்தது மட்டுமல்ல அதுக்கு மாற்றமான விஷயமும், அவர் எவரை செய்ய தூண்டினாயோ அந்த பாவமும் உன்னுடைய தலை மீது தான் விடியும் என்று இந்த திருவசனம் குறிப்பிடுகிறது. ஆகவே எச்சரிக்கை. இந்த வசனம் நம்ம முன்னாடி சொன்ன வசனத்தினுடைய இத்துனா, அதை உடச்சி எறிஞ்சிட்டு புது கருத்தை ரப்புல் ஆலமீன் உள்ளே புகுத்துகிறான். அப்ப இரண்டாவது விஷயம் வலாலத்திலே இருப்பது. அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியுது, நபிமார்களை பின்பற்றி போனோம். சித்தீக்கீன்கள்னா யாருங்க? ஹதீஸ்ல சில தஃப்ஸீர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, அபூபக்கர் சித்தீக் அவர்களைத்தான் இந்த ஆயத்து குறிப்பிட்டு சொல்லுகிறது. இன்னும் சில தஃப்ஸீர்கள் வேற வேற மாதிரி எழுதுறாங்க. சித்தீக்கீன்கள் என்றால் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். மூணாவது சுகதாக்கள், அல்லாஹுவிற்காக வேண்டி இந்த உலகத்தில
எல்லா புகழும் உயர்வும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆணைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் இது போன்ற ரமதான் தை மாதம் முதல் பத்து கழிந்து விட்டது, இரண்டாவது பத்தும் அவர்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. மூன்றாவது பத்திலே ஒரு நாள் இஃதிகாஃப் என்று சொல்லுகிற பள்ளியில் உள்ளிருக்கிற நிலையை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற ஒரு இரவு இருக்கிறது, அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு, அது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த நாளை அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்படி வருகிற போது அங்கு ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது. இரண்டு சஹாபா பெருமக்கள் தங்களுக்குள்ளே கருத்து பரிமாற்றத்திலே சத்தம் உயர்த்துகிறார்கள், சண்டையிடுகிறார்கள். இதை பார்த்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காரியத்தை விட்டுவிட்டு என்ன நடக்கிறது என்று திரும்பி அங்கே கவனத்தை செலுத்தி அதை சமாதானப்படுத்துகிறார்கள். படுத்துவிட்டு சொன்னார்கள், நான் இப்போது வெளியே வந்தது பள்ளியிலிருந்து, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற ஒரு இரவை அது எந்த நாள் என்று அறிவிப்பு செய்வதற்கு. ஆனால் நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்த்தவுடன் ரப்புல் ஆலமீன் என்னை விட்டு அதை உயர்த்திவிட்டான், மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னதாக பல்வேறு ஹதீஸுகளில், ஹதீஸு கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறோம். இது நாம் எல்லாம் அறிந்த உண்மை, உலகமே அறிந்த உண்மை, இஸ்லாமிய சமூகம் அறிந்த உண்மை. இதனுடைய தடுவலோ என்னமோ, எப்போதெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் குர்ஆனும் ஹதீஸும் வாசிக்கப்பட்டால் எந்த ரூஹ் இருக்க வேண்டுமோ, எந்த பொருளை இஸ்லாம் அந்த இடத்தில் எதிர்பார்க்கிறதோ அது கிடைக்காது என்ற உண்மையை இரு வாரங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த பள்ளியிலே உணர்த்தி காட்டினார். இதே போன்று தஃப்ஸீருடைய மஜ்லிஸ் வந்து அமர்கிற போது ஏதோ கொஞ்சம் அப்படி ஒரு கூட்டி கலாட்டாங்க. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நீங்கள் அமர்ந்தீர்களோ, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நான் அமர வைக்கப்பட்டேனோ, அந்த நோக்கத்திலிருந்து தடுமாறி சென்றது எல்லாம் அறிந்த உண்மை. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஆயிரம் ஆயிரம் பாவங்களை கண்ணால், கரத்தால், காலால், தொடுதலால், பார்த்தலால், பேசுதலால் செய்து கொண்டிருக்கிறனாம். அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே வந்திருந்து கொண்டு இப்படிப்பட்ட சேஷ்டைகளை செய்வதனால் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு இல்மு கருவூலத்தை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதற்கு நாமே தடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை இந்த இடத்திலே நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தொடர்பு சீரினுடைய ஆயத்தாக இன்று இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக அப்படின்னு கேளுங்கன்னு ரப்புல் ஆலமீன் சொல்லியிருந்தார். சொல்லிக் கொடுத்த அல்லாஹ் அடுத்து சொன்னான், அந்த வழி இருக்கிறதே யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோருடைய வழி அது. அது உன் கோபத்திற்கு உள்ளானோர் வழியும் அல்ல, வலவாலின் நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல என்ற கருத்தை போன ரெண்டு வாரத்திற்கு முன்னே ஆரம்பித்து சில கருத்துக்களை சொன்னோம். அதனுடைய தொடராக இன்றும் சில கருத்துக்களை அதனுடைய அடிப்படையிலே இங்கு வைக்கப்படுகிறது. இதனுடைய விளக்கத்தை எல்லா தப்சீர்களிலும் எழுதுகிற போது எழுதுகிறார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா அன்னம்த அலைஹிம் என்று சொன்னான், ஆனால் யார் என்று குறிப்பிடவில்லை. என்னுடைய உங்களுடைய அருளுக்கு உரித்தானவருடைய வழியை எங்களுக்கு காட்டித்தா ரப்பே என்று கேளுங்கள் என்று கேட்டு சொன்ன ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே அந்த அருளுக்கு உரித்தானவர் யார் என்பதை பட்டியலிடவில்லை, அங்கே தொட்டும் காட்டவில்லை, சும்மா விட்டு விட்டார். ஆனால் பிறிதொரு இடத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது என்ற ஆயத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார், யார் மீது நாம் அருள் புரிந்தோம், அருள் குறித்தானோர் யார் என்ற பட்டியலை பிறிதொரு இடத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதிலே நபிமார்களை குறிப்பாக, அடுத்து சுஹதாக்களை, சித்தீகீன்களை, சாலிஹீன்களை இப்படி தரவாரியாக அல்லாஹு தஆலா பட்டியலிட்டு இவர்கள் தான் அருள் குறித்தானோர் என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அங்கு சொன்னான். கடைசியாக இரண்டு விஷயங்களை சொன்னான், அது கோபத்திற்குள்ளானோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. கோபத்துக்குள்ளானோர்னா யாருங்க? அதையும் ரப்புல் ஆலமீன் திருக்குறானிலே பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டுகிறார். தப்சீர்களிலே எழுதும் போது எழுதுகிறார்கள், அதுதான் யஹூதிகள். ஏனென்று சொன்னால் தங்களுக்கு வேதத்தை கொண்டு வந்த வேத தூதுவர்களை அநியாயமான முறையில் கொலை செய்தவர்கள். வேத தூதுவர்களை கொலை செய்வது என்பது படு பாதகமான செயல். அது ரப்பினுடைய வேத தூதுவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வேதத்தை அதாவது தூதுவராக செல்பவராக இருந்தாலும் சரி, இது உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு அரசர்கள் இந்த உலகத்தை இந்த பல்வேறு நாடுகளாக பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிற போது தங்களுடைய செய்தியை இன்னொரு நாட்டுக்கு எட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களிடத்திலே இருக்கிற கடிதத்திலே எழுதி கீழே முத்திரையிட்டு அனுப்புகிற பழக்கம் எல்லா அரசர்களிடம் இருந்தது. அப்படி அனுப்புகிற போது அந்த கடிதம் எவரால் கொண்டு வரப்படுகிறதோ அவருக்கு பெயரிடப்படுகிறது, அவர்தான் தூதுவர். அந்த தூதுவரிடத்திலே கண்ணியமாக அழகாக நடக்க வேண்டியது அரசனின் கடமை. அப்படி அரசன் நடக்க தவறினார், வந்த தூதுவரை அடித்தால், உதைத்தால் அல்லது வேறு ஏதாவது செய்தால் அந்த நாட்டின் மீது எந்த நாட்டில் இருந்து கடிதம் வந்ததோ அந்த அரசன் படையெடுத்து விடுவான். இது உலகத்தினுடைய வரலாறிலே ஆழமாக பதிந்த உண்மை. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தினுடைய தெளிவுக்காக வேண்டி இது உருப்பட வேண்டும், உருப்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அனுப்பி அந்த தூதுவர்களை அவர்கள் கொலை செய்கிற போது அல்லாஹு தஆலாவினுடைய கர்ம கொடூர சாபமும் கோபமும் அவர்கள் மீது உரித்தானது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குறானினுடைய பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டுகிறான். அவர்கள் கோபத்திற்குள்ளானோர் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இரண்டாவது சொன்னான் வலவாலி, அது நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. இரண்டாவது ஒரு கூட்டத்தினான் இதைத்தான் நம்ம அன்னைக்கு சொல்லும் போது சொன்னோம், நசாராக்கள் என்று எல்லா தப்சீர்களிலும் ஒட்டு மொத்தமாக அவர்களை சித்தரித்து காட்டுகிறார்கள். நசாராக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வேத தூதுவர்களை தலைக்குமே தூக்கி வைத்து மதித்தார்கள். வேத தூது தலைக்கு மேல தூக்கி எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளினுடைய மகனாக குமாரனாக ஏற்றுக்கொண்டார்கள், அதே போன்று பல்வேறு அவர்கள் அந்த திரியோகத்துவம் என்று சொல்லுகிற மூணு கடவுளுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேதத்தை தூக்கி எறிந்தார்கள், அதை கழிச்சு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு இவர்கள் வந்து வால்லி, அவர்கள் வழிகட்ட கூட்டம் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்கிறார். இப்ப இதை ரெண்டையும் சொன்னால்லா இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார்? இப்படி சொல்லிட்டா அண்ணாந்து அழகி நான் அருள் புரிந்தோருடைய வழியிலே நீங்கள் செல்லுங்கள்,
அது நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல, கோபத்திற்கு உள்ளானோர் வழியும் அல்லன்னு சொல்லிட்டான். இதிலிருந்து என்ன கருத்து எதிர்பார்க்கப்படுகிறது? பல்வேறு தப்சீர்களினுடைய ஒட்டுமொத்தமான ஆய்விலே ஒரு சில தப்சீர்களிலே நன்றாக தெளிவாக குறிப்பிட்டிருப்பதிலே ஒரு விஷயம் இந்த இடத்திலே தெளிவாக புலப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், கொஞ்சம் நல்ல கவனமா கேட்கணும், ரொம்ப அதாவது அறிவுபூர்வமாக, அதே போன்று ரொம்ப மென்மையான விஷயங்கள் தப்சீருடைய விஷயங்கள் இத்தனை நாள் நடத்தி கொண்டு வந்திருப்பதனுடைய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முத்திரை திலகமாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், அதிலே என்ன இருக்கிறது, அது சொல்லுகிற கருத்து என்ன, அது எதிர்பார்க்கிற விஷயம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அமல் செய்வதற்கு சரியாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்போதெல்லாம் நீங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய கடைசி படித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் நீங்கள் தொழுகையிலோ அல்லது சும்மா அமர்ந்தோ அல்லது குர்ஆன் திலாவத்திலோ எந்த நேரத்தில் உங்களிடத்திலிருந்து கைரில் மக்பூபி அலைஹிம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறதோ, உடனே ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லுகிறான், ஹாதா லி அப்தி, ஹாதா லி அப்தி வலி அப்தி மா ஸஅல், இது என்னுடைய அடியானுக்கு உரித்ததாகி விட்டது, என்னுடைய அடியானுக்கு இது எழுதப்பட்டதாகி விட்டது, வலி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியான் எதை கேட்ட அதை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறான். அது கேட்டதும் முடிஞ்சு போச்சு. அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆயத்தை இந்த இடத்திலே முத்திரையாக ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஏதோ ஒரு கருவை அடிப்படையாக வைத்துதான் இத்தனை கருத்துக்களையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். அப்போ இதுல ஒரு விஷயம், நீங்க அருள் புரிந்தோரை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். ரெண்டாவது சொன்னா ரெண்டு கூட்டத்தார பின்னாடி, நான் யார் மேல கோவப்படலையோ யார் வழிகடலையோ அந்த ரெண்டு கூட்டத்தார். இப்ப இதுல ரெண்டு விஷயம் விளங்குகிறது, ஒன்று நேர்மறை இன்னொன்று எதிர்மறை, பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெண்டையும் ரப்பல் ஆலமீன் எடுத்து வைத்து விட்டான். இப்படி போ வழி காட்டுறாங்க, இப்படி போ, இப்படி போயிடாத அப்படின்னு ரெண்டு வழியையும் தெளிவாக எடுத்து வைத்த ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு வந்து சூரத்துல் ஃபாத்திஹால வைத்தான். நீ தினம் தினம் உன்னுடைய தொழுகையிலே படிக்கிற போது இந்த வசனங்கள் அங்கே படிக்கப்பட வேண்டும், நீ தினம் தினம் ஆகிற போது உன்னுடைய அறிவிற்கு இந்த வசனங்கள் எடுத்து காட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த ஆயத்துகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொன்னான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இப்ப சொல்லி முடிச்சாச்சு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அருள் புரிந்தோர்களுடைய வழி. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த இடத்துல ரப்பு நினைச்சிருந்தா சிராத்துல் குர்ஆன் என்று சொல்லி இருக்கலாம், இந்த இடத்துல ரப்பு நினைச்சிருந்தா சிராத்துல் ரசூல் என்று சொல்லி இருக்கலாம். அட ரசூலுடைய வழியை குடிச்சிட்டு போங்க, அதான் அந்த குர்ஆன் இறங்கணும்ல, அதை எடுத்துட்டு போங்க. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எங்களுக்கு இப்படி ஒன்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, உடனே தூக்கி கையில அப்படி கொடுத்துடுறது, அல்லது போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்றது, அல்லது அவற்றை போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்றது, இத்தனை வகை இருக்கு. அப்ப ரப்புல் ஆலமீன் நேரடியாக, அதான் நபி வந்திருக்காங்கல்ல, அந்த நபி அப்படியே கையில குடிச்சு நபி கூட போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லல, அந்த நபி கொண்டு வந்து தந்தார்களே அந்த குர்ஆன், அதை குடிச்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லல. இது ரெண்டையும் சொல்றது ரொம்ப லேசு, ரெண்டையும் சொல்றது ரொம்ப லேசு, குர்ஆனுடைய வழி நபியினுடைய வழி அப்படின்னு போயிடலாம், ரெண்டையும் அல்லாஹ் சொல்ல. மூணாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைக்கிறான், அதுதான் அன்அம்த அலைஹிம், இந்த இன்னொரு கூட்டம். இந்த சூராவே ரொம்ப சின்ன சூரா, அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ரொம்ப அறிவுபூர்வமாக அறிவினுடைய உச்சத்தில் அந்த இடத்திலே மனிதன் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகிறான், அன்அம்த அலைஹிம், நாம் அருள் புரிந்தோருடைய வழி அதுன்னு சொன்னான். இப்ப ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வழியும் சொல்லலை, ஏன் நபியினுடைய வழியும் சொல்லலை, இது நமக்கு கேள்வி வரும். ஏன்னா சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கறோம் இல்லையா, அட நேரான வழியை காட்டுனு போட்டுக்கிட்டு இது பாட்டுங்க அல்லாஹு தஆலா அண்ணன் நம்ம அருள் புரிஞ்சோமே அவங்க வழிட்டு போயிட்டாங்க, ஏன் அப்ப குர்ஆனை எடுத்துக்க கூடாதா, அப்ப நபியை பின்பற்ற கூடாதா, நம்ம அவங்கள்ட்ட தான் சிராத்தி முஸ்தகீம் இருக்கா, சிராத்தி முஸ்தகீம் நபி இல்லையா, சிராத்தி முஸ்தகீம் குர்ஆன் அல்லவா, அப்ப இன்னொரு கூட்டத்தாரா சிராத்தி முஸ்தகீமுக்கு உரித்தானவர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லவில்லை, ஏன் அல்லாஹு தஆலா இறக்கிய வேதத்தை சொல்லவில்லை அப்படின்னு கேட்டா, என்றைக்குமே இந்த கிதாபு மட்டும் இருக்கு பாருங்க, அது ஒரு முரப்பியாக, ஒரு மனிதனை தர்பியத் செய்கிற பொருளாக, ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டும் பொருளாக ஆக்க முடியாது. உலகத்துல என்ன ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறதுனால நீங்க தெளிவு பெற்ற முடியாது, சரி அப்படி உங்களுக்கு பரவாயில்ல. இப்ப நபியே அல்லாஹ் சொல்லல, நபியினாலும் சொல்லியிருக்கணும்ல, ஏன் நபி அல்லாஹ் விட்டான்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்துகிற போதே சொல்லிவிட்டான் அவங்க காத்தமுர் ரசூல். இதோடு ரிசாலத் என்று சொல்லுகிற அந்த தூதுத்துவத்தினுடைய தன்மை இங்கோடு முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய முத்திரை திரகமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தும் அங்கே முன்வைக்கப்பட்டது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் இல்லை, எந்த ஒரு தூதுவரும் இல்லை, யாருமே கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நாள் இருப்பார்கள், கியாமத்து வரை இருப்பாங்களா, நேர்வழி காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ஒரு மஹ்தூத் முடிஞ்சு விட்டது. அதே போன்று கித்தாப் இருக்கிறதே அது மனிதனை தூதுத்துவம், அதாவது மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசானாக இருக்க முடியாது, வேதம் அது புத்தகம் தான். அப்ப இந்த ரெண்டும் கிடைக்காத போது அப்ப அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான், அன்னமுத்தாலே இப்படி ஒரு கூட்டத்தாருடைய அட்ரஸ் கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இப்படி சில கூட்டத்தார்கள் உலகத்திலே வடம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கடிதத்தின் முகவரியை நான் உங்களுக்கு இட்டு தருகிறேன், அதை எட்டி பிடித்தவர்கள் எல்லாம் சுவர்க்கத்திற்கு உரித்தானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்லுகிறார். ஏன் ஹதீஸ்ல பாக்குறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள், உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, எப்படி முன்னுண்டான கூட்டத்தார்கள் 70 கூட்டத்தார்களாக பிரிந்திருந்தார்களோ அப்படித்தான் இந்த கூட்டமும் பிரிஞ்சு போகும் சொன்னாங்க. 70 கூட்டமா முன்னுண்டானவர்கள் இருந்தது போன்று இந்த கூட்டமும் 70 கூட்டமாக பிரியும் என்று சொன்னார்கள். உடனே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யாரோ சொல்ல அப்படின்னா என்ன, 70 கூட்டம்னா அப்ப யாரு எது யாரு என்ன ஒண்ணும் புரியலையே, எல்லாம் முஸ்லீம் தானா, எல்லாம் குர்ஆனை பின்பற்றவங்க தானா, எல்லாம் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் தானா, எல்லாம் உங்களை பின்பற்றுபவர்கள் தானா, அப்படின்னா 72 கூட்டம் எதுக்கு, அப்ப எங்களுக்கு வித்தியாசத்தை எப்படி பிரித்தறிவது என்று கேட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் 70 கூட்டமாக பிரியும், ஆனால் அதிலே ஒரு கூட்டம் மட்டும் என்றைக்குமே அக்கிலே நிலைத்து இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு நான் அடையாளம் கொடுக்கிறேன், அவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய தோழர்களை அப்படியே எடுத்து செல்லுகிறார்களோ அவர்கள் தான் சொன்னார்கள். சின்ன ஹதீஸ் பல பேர் சொல்லிட்டாங்க, இந்த மஜ்லிஸிலே பல தடவை சொல்லப்பட்டுச்சு உங்களுக்கு இந்த ஹதீஸ், இந்த 70 கூட்டமா பிரியும் எல்லாம் எழுதி ஒட்டியாச்சு, எல்லாமே 70 கூட்டமாக பிரியும்னு முடிஞ்சதில்லை. அதுக்கு ரிசல்ட் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதிலே என்ன தொக்கி நிற்கிறது, அது எதை எதிர்பார்க்கிறது, அதுதான் அறிவு. அந்த இடத்துல 70 கூட்டமாக போவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இருக்கு, அது ஒண்ணுமல்ல, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கல்ல என்ன அது எதிர்பார்க்கிறது, எதை சொல்லி தருகிறது. கடைசியில முடித்தாங்க முத்தாப்பாக, நான் எதன் மீது இருக்கிறேனோ, என்னுடைய தோழர்கள் எதன் மீது இருக்கிறார்களோ, அதுதான் சரியான வழின்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த குர்ஆன் இருக்குங்க, அந்த வழிப்பா அல்லாஹ் காட்டினான்ல அந்த வழிப்பா அப்படின்னு ரசூல் சொல்லல. இங்க ஒரு வித்தியாசமான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழரும் எதன் மீது இருக்கிறோமா, அதுதான் வழியினாங்க. இப்ப என்ன தெரியுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அந்த நல்லவர்கள் எந்த கூட்டத்திலே நடை போட்டார்களோ அதுதான் நமக்கு வழி. சரி, இந்த சஹாபாக்களையும் சேர்த்து சொல்றது யார் உரிமை கொடுத்தா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அவர்களுடைய கரத்தை அவர்களுடைய ஜிப்பாவை பிடித்துக் கொண்டு சொருக்கம் போவதற்கு உரித்தானவர்கள் நாம், அவர்கள் உரித்தானவர்கள் அந்த தகுதிக்கு. அலைஹி வாஸ்ஹாபின் என்ன சகோதரர்களே, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு கூட்டத்தாருக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் மனித சமுதாயத்திற்கு மனிதனை தவிர வேறு ஒன்றும் முரப்பியாக தர்பியத்து செய்யக்கூடிய பொருளாக ஆக முடியாது. உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் அது மனிதனால் தான் முடியும், உங்களுக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு, அல்லது உங்களை பக்கத்திலே அரவணைத்து வைத்து உங்களுடைய குணமா உங்களுடைய அறிவா உங்களுடைய செயலா எல்லாத்தையும் பார்த்து திருத்துறதுக்கு மனிதனுக்கு மனிதனை தவிர ஆசான் வேறு யாரும் கிடையாது, மனிதனுக்கு புத்தகம் ஆசானாக இருக்க முடியாது என்ற உண்மையை அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள். அப்ப மனிதனுக்கு மனிதன் தான் இருக்க முடியும், ஜின்னும் இருக்க முடியாது. மனிதனுக்கு கித்தாபும் ஆசானாக இருக்க முடியாது, ஜின்னும் ஆசானாக இருக்க முடியாது. ஏன், அதே போன்று மலக்குகளும் ஆசானாக இருக்க முடியாது. மனிதனுக்கு மனிதர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா பாடம் நடத்த முடியும். திருக்குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான், எல்லாம் வந்து கேட்டாங்க, என்னங்க ரசூல எங்களை மாதிரி அழப்பு இறக்கிட்டீங்க, எங்க ஊர்ல இருந்தாரு, எங்களோட சாப்பிட்டாரு, எங்களோட வளர்ந்தாரு, நேத்து வரையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு திடீர்னு அங்கே வந்து எனக்கு வகி வந்துருச்சு, நான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நேத்து வரையும் அப்ப இருந்த நிலைமை என்ன, இப்படித்தான் ரசூல் அனுப்புறதா, அல்லாஹ்க்கு வேற வழி தெரியலையா, ஏன் மலக்கு அனுப்ப முடியாதா, நினைச்சிருந்தா மலக்கு அனுப்பி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கேட்டுச்சு. அதுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல பதில் சொல்றான், லவ் நஸ்ஸல்நாஹு மலக்கன்
அந்த ஆயத்து வருது. நாம் மலக்காக இறக்கினால் வேத தூதுவர்களை நஸ்தல்நாஹு ரஜுலன், நாம் அவர்களை வந்து அந்த ஆயத்து ஞாபகத்தில் இல்லை, அதுல அந்த ஆயத்துல வருது ஒரு மலக்கையே நாம் ரசூலாக அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவரை மனிதராகத்தான் நாம் அனுப்ப முடியும். வல லபத்னா அலைஹிமாயல் பிசூல், இவர்கள் என்ன எப்படி இருக்கிறார்களோ அந்த போர்வையில நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன் நேரம் மலக்கு வந்துட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு தான் வழிகாட்ட போறேன் எல்லாம் வாங்க அப்படி அப்படின்னு இல்லை. அப்படி தாஜு தொழணும், சுகூர் தொழணும், லுகர் தொழணும், உடனே எல்லாம் முடிச்சோன்னா இந்த அளவுக்கு சொல்லுவோம். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் சொல்லுவாரு, நமக்கு என்னப்பா முடியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பே சில பேர் கேட்கறாங்க இல்லையா, ஏங்க அந்த இது இது செஞ்சாங்க நாங்கள் நோம்பு மாசத்துல மூணு நாள் வச்சாங்க இல்லை வேற ஏதாவது அமல் செஞ்சாங்க, அதெல்லாம் ஆயிம்சா வச்சுக்கலாம் அங்க. எதுக்கு அந்த கூட்டத்தார தொப்பி போட்டு தாடி வச்சு நம்ம எல்லாம் ஊர்ல திரிய விட்டுருக்கோம் கோயில் மாடு மாதிரி, இதுக்கு தானே மூணு நாள் நோம்புக்கிறது? எல்லா ஊர்ல இந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏத்தி காப்பு இருக்கிறது, ஏத்தி காப்புக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த தரஞ்சா இருக்குன்னு பல தடவை இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப ஏத்தி காப்புங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளாலாம் முடியாது, அஜிக்கம் நீ பள்ளியாசில வந்து உட்காந்துச்சா என்ன செய்யறதா குளிக்கணும் போகணும் சாப்பிடணும் சாப்பாடுலாம் டிஃபன் கேரியில் வந்தால் நம்மளாம் அது பத்தாது சகருக்கு, நம்ம அப்படியே சட்டியோட தூக்கி வச்சு உள்ளதெல்லாம் தான் ஏதோ சகரு சாப்பிட்ட மாதிரி தெரியுது. அதனால அதுதான் அவங்க வச்சிருக்கவன் அதிர்த்து என்னங்க செய்யறாரு முத்தவள்ளி கேட்கிறாரு, அதிர்ந்து என்னங்க செய்யறாரு அவர் எதுக்கு சொல்லுங்க, பள்ளியாசில இருக்கிறத நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கவர ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாரு, அசலாம் அழைக்கணும்னா வேட்டையை தெரிய நேரம் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போவாரு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி எப்படி நம்ம அப்படி அவர்களுக்கு என்று அடைமொழி கொடுத்து அப்படியே சேர்த்து விட்டுட்டோமோ அதே மாதிரி இல்லை. அப்ப அதே மாதிரி அந்த மக்கள் சொல்லக்கூடும் மலக்குகள் என்பவர்கள் எல்லாத்தையும் உயர்ந்தவங்க, அவங்க எல்லா விடாலும் செய்வாங்க, நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த மனோ தத்துவத்திற்கு ஏற்ப நாம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த போர்வையை பத்தி தான் அனுப்பணும். அவனையும் மனித மாதிரி ஜீவி கீவி விட்டு தலையில வச்சு தாடி கிரிலாம் வச்சு அதான் நீங்க போங்க, ஆனா மலக்காயிருங்க நீங்க மனித உருவத்துல போய் சொல்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். மனித மலக்காக அனுப்பினால் மனித மனம் ஏற்றுக்கொள்ளாது என்ற பெரிய உண்மையை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லித்தரான். அப்ப ஒரு உண்மை அந்த இடத்திலே புரிகிறது, மனிதனுக்கு தர்பியத்து செய்பவர்களாக, மனிதனை சரிபடுத்துபவர்களாக, மனிதனுக்கு அண்டையிலே ஒன்றி இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து சரிபடுத்தனா அது மலக்கால் முடியாது, ஜின்னால் முடியாது, வேத புத்தகங்களால் முடியாது. என்ன வேணும்? அதற்கு மனிதர் வேண்டும் என்ற மிகப்பெரிய உண்மை அந்த ஹதீஸிலே தூக்கி இருக்கிறது. சும்மா 72 கூட்டம் 72 கூட்டம் படிச்சுட்டு போறதில்ல, அப்ப என்ன சொல்லி தரு? அப்ப இவ்வளவு பெரிய உண்மையை புரிந்து கொண்டோம் இதுல. சரிங்க, அல்லாஹ்வினுடைய வேதத்துல மட்டும்தானா இப்படின்னு கேட்டா நீங்களும் தான் இருக்கீங்க, பிறந்தீங்க, எல்லாரும் பிறந்தோம், ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க, அங்கேருந்து போனவொடனே வாத்தியார் இங்க வா இத்தனாம் கிளாஸ் படிக்கிற எல்கேஜி கையில குத்தப்படியே ஓடு வீட்டுக்கு போய் வீட்டுல உட்காந்து படிச்சு பரிச்சு எழுதிக்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்களா? அப்படி அனுப்பி விட்டா நம்ம எல்லாம் எல்கேஜி எல்கேஜிலாம் படிச்சுட்டு வந்திருப்போமா? இல்லை பிளஸ் டூ படிப்போமா இல்லை டென்த்து படிப்போமா? எல்லாருக்கும் புத்தகத்தை வாங்கி கையில் கொடுத்து படிச்சுக்கப்பா வீட்டில் போய் அவ்வளோதான். ஆனால் உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே, நீ அங்கே பெரிய பெரிய கான்வென்ட்டில் படிச்சிருக்கியா, டாக்டர் படிச்சிட வேண்டியதான் இங்கிலீஷ். நம்மள்கிட்ட எத்தனை பேர் இங்கிலீஷ் அப்படி கரைச்சி கொடுத்து அப்படி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க புலமையில ஆழ்ந்து, அவரிடத்துல நல்ல போய் இங்கேருந்து மெடிக்கல் காலேஜில் உள்ள எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதான் அத்தா இதான் மெடிசின் இதான் சர்ஜரி வேற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் படிச்சுட்டு ஆர்த்தோபெடிக் அது இதெல்லாம் படிச்சு நீங்கள் டாக்டர் ஆயிருங்களேன் பார்ப்போம் 1000 ரூபா யாராவது அப்படி டாக்டர் ஆன சரித்திரம் துணியால இருக்கா? அப்படியே ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டாருங்க. இப்ப நானே சொல்றேன், நான் எனக்கு எல்லாமே தெரியுங்க, மெடிசின் தெரியும், சர்ஜரி தெரியும், ஆர்த்தோபெடிக் தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப வாங்க யாருக்கும் அன்னைக்கு கல் இருக்குன்னு சொன்னாங்க, வாங்க படுங்க நான் இருக்க போறேன். யாராவது படிப்பில இன்னால் இல்லா இன்னா இளையராஜும் இத்தனை நாள் அதிர்த்து மாதிரி இருந்த மனுஷன் இன்னைக்கு இஸ்ராயல் அலிஸ்லாம் மாதிரி ஆயிட்டான், ஏன் இந்த கதை? அப்போ ஒரு சாதாரண மனுஷன் நல்ல அறிவுறுத்தும் கூட படிக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம். ஆனா என்ன செய்யறாரு, ஒருத்தர் டாக்டரே வந்து முட்டாள் டாக்டர் எதுவுமே தெரியாது, ஆனா என்ன செஞ்சாரு காலேஜில் போய் உட்காந்து 5.5 வருஷம் தேய்தேன்னு தேய்ச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா சீட்டை அவரு என்ன அவர்கிட்ட போனா ஓவர் டோஸ் கொடுப்பாருங்க பரவாயில்ல ரொம்ப உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு ஊசினாலும் போட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போறோம் இல்லையா? எதுக்கு இவர் என்ன பண்ணாராங்க போய்? அப்ப அந்த பள்ளிகளிலே சொல்லித்தரப்படுகிற பாடங்கள் பாடத்தோடு நிற்பதல்ல, அவர்கள் பக்கத்தில் இருந்து அவர்களை சமைத்துக் கொடுக்கிறார்கள். ஒரு மாணவனை உருவாக்குவது என்று சொன்னால் அது புத்தகங்களால் மட்டும் முடியாது, அவர்களுக்கு அதற்கு ஒருவர் இருந்து அந்த துணையோடு தான் அது நடைபெற முடியும் என்ற உண்மையை அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள். அப்போ இதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் போது சொல்லுகிறான், நபியே உங்கள் மீது இறக்கிய வேதத்தை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் உங்களை அனுப்பியிருக்கிறோம்.
சும்மா வேதத்தை கொண்டு போய் அப்படி சொல்றதுக்கு அல்ல, அதை தெளிவுபடுத்த வேண்டும். இது அப்ளிகபிள் ஆகும், எல்லா மனிதர்களும் இதை செயல்படுத்த முடியும் என்ற உண்மையை நீங்கள் மனிதர் என்ற தோரணையில இருந்து செய்து காட்ட வேண்டும். அந்த அவரும் தானப்பா நம்மள மாதிரி ஆள் தானே, அவங்க செய்யறாங்களே அப்ப நம்மளால செய்ய முடியும் அப்படி என்ற உண்மையை அந்த சமூகத்திலே இருந்து நீங்கள் செய்து காட்டியவர்களை செய்ய வைக்க வேண்டும் என்ற பெரிய தத்துவத்தை அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்படி இல்லைன்னு சொன்னா நபி நமக்கு தேவையே கிடையாது, ரிசாலத் மட்டும் போதும். புத்தகத்தை நேரம் அல்லாஹ் வானத்திலிருந்து கடகடகடன் ஒரு 10 பிரிண்டிங் இறக்கி வச்சு அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், அல்லாஹ் அப்படி செய்யல. அந்த புத்தகத்தை மட்டும் கொண்டு ஒரு கூட்டம் உருப்படும் என்று சொன்னால் ஒரு காலத்திலும் முடியாது. அதைத்தான் அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் வசனத்திலே உடைத்து காட்டுகிறான். அதை சரி, அதை சொல்லி தருவதற்கு, அதை எடுத்து வைப்பதற்கு சரிவெடுத்துகிற ஒருவர் வேண்டும், ஒரு மொழி வேண்டும். அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடன் அனுப்பி அந்த சஹாபாக்களை தஸ்கியத் செய்வதற்கு, நேர் வழிபடுத்துவதற்கு என்று நாயகம் எந்த நோக்கத்திற்கு வந்தார்கள் என்ற அடைமொழியையும் குர்ஆன் தந்து கொண்டிருக்கிறது. இப்ப இவ்வளவு விஷயம் நம்ம படிச்சுட்டோம், இதுலேயும் தெரிஞ்சுக்கிச்சு, வேதத்தால் மட்டும், வேதத்தை பிடித்து மட்டும் ஒருவர் அவர்கள் முடிந்து போய்விட்டார்கள். அப்ப அடுத்த காலத்துக்கு என்ன இப்ப கேள்வி வருது? அப்ப அதற்கு அடுத்த சமுதாயம் உருப்படியாக தீவிர இருக்க வேண்டாமா, நிலைத்திருக்க வேண்டாமா என்ற கேள்வி அங்கே தொத்தி நிற்கிறது. அதைத்தான் அல்லாஹு தஆலா முதல் வசனத்திலே உடைக்கிறார். சகோதரர்களே, சாதாரணமான காரியம் அல்ல, ஷரியத்தினுடைய மிக உயர்ந்த படித்தரத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். லேசான காரியம் அல்ல. ஏங்க ஷரியத்து இதுதான், அதாவது தெளிவாக தெரிந்த பின்னால் குர்ஆனும் ஹதீஸும் இப்படி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விட்டு சென்றார்கள் என்று சொல்லுகிற கருத்தை அல்லாஹ் அந்த இடத்திலே சிராத்துல் முஸ்தகீமிலே சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. இந்த இடத்துல என்ன சொன்னா, இன்னும் 4-5 பேர் இருக்காங்க, அட்ரஸ் தரேன், அவங்கள போய் பிடிச்சிருக்கேன். ஏன் நபி போனதற்கு பின்னாலும் கூட சமுதாயம் வழிகிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய தலையெழுத்து சரியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? சுஹதாக்கள் இருக்கிறார்கள், சித்தீகீன்கள் இருக்கிறார்கள், சாலிஹீன்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தேடி போய் பாருங்க, அந்த அட்ரஸை நான் இந்த வந்துட்டேன், இவர்கள் எந்த பாதையிலே தங்களுடைய பாதைகளாக ஆக்கி கொண்டு நடை ஓடுகிறார்களோ அதுதான் சிராத்தே முஸ்தகீம் என்ற ஒரு உண்மையை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். சகோதரர்களை, இதிலிருந்து என்ன விளக்குகிறது? ஒரு நல்ல மனிதன் உருவாக வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒரு ஆசான் தேவையோ, முதல் படி தாய்படி. ஹஜரத் அவர்கள் சொன்னது போன்று, மதியம் ஒரு குழந்தை முதலிலே ஏறுகிற படி. அல் உம்மு மதரசத்துல், ஒரு அரபிய கவிஞர் சொன்னார், தான் இருக்கிறாரே ஒரு அற்புதமான ஒரு பள்ளிக்கூடம், அது சரியான முறையிலே அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு குழந்தை வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது காலம் முழுக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அங்கே குறை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய தலையெழுத்தே அப்படித்தான் இருக்கும்.